நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. சென்ற முறை நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு பண்ணியிருந்தோம், பசியார சோறு அப்படின்ட்டு. பசி எடுக்கிற உள்ளங்களுக்கு பசியாற்றும் வகையில் எங்கெங்க உணவு கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் உணவு வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அந்த முகத்துல பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை தன் சந்தோஷமா கருதி கொண்டிருக்கிற ராஜா சேது முரளி அவர்கள், அவருடைய நண்பர் பிளட் ஆனந்தன் அவரை வந்து நம்ம நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பிளட் ஆனந்தன் அப்படிங்கும் போதே உங்களுக்கு அந்த பேரின் அடைமொழியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கன்னா நம்மளோட பேக் கேட் இருக்குது இல்லையா, அது பக்கத்துல உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல அவரு செக்யூரிட்டியா இருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் மேலும் இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் ஆனந்தன்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் 2002 நான் இந்த ரத்த தான சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு சேவையாக செய்வாங்க, ஆனால் நான் அது கடமையாக செய்கிறேன். அதுக்கு செய்ய காரணம் என்னென்னா, எனது மனைவி 2002 ஒரு நோயினால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து ரத்தம் இந்த மாதிரி விழிப்புணர்வு அப்பொழுது கிடையாது. அப்போ வந்து என்னோட மனைவியோட பிளட் குரூப்பு வந்து ஏ பாசிட்டிவ், தெய்வாதீனமாக என்னோட ஏ பாசிட்டிவாக இருந்ததுனால இங்கே எங்கேயுமே கிடைக்காதனால நான் வந்து அந்த பிளட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியாக நான் ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பித்து இன்றைக்கி 13 காலமாக நான் இந்த இரத்த தான சேவையில் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு வேண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இல்லை. நான் சொல்லுவதெல்லாம் பிளட்டு யார் ரத்தம் யாருன்னு கேட்டாலும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, எந்த காரணத்தை கொண்டும் டோனர் அவர்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ எதுவும் கொடுக்கக்கூடாது. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, சாப்பிட்டாச்சுன்னு சொல்ல விட்டுருங்க, அப்படி தானே சொல்லுவேன். இது கடமையாக செஞ்சிட்ருக்கேன் நான். ஏன்னா என்னோடய மனைவிக்கு அந்த நேரத்தில் உயிர் கொடுத்ததுனால நான் இது ஒரு கடமையாக செஞ்சு இன்றைக்கி வருஷத்துக்கு 100 இருந்தாலும் இன்றைக்கி 1300 இந்த இதனால் என்னோடய ரத்தத்தான கடமையை செய்கிறதுனால இன்றைக்கி அவங்க பொழைச்சி உயிரோடு இருக்கிறாங்க. நான் அதுக்காக வேண்டிய ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு வேண்டிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இல்லை. காசு பணம் எதுவுமே கேட்க மாட்டோம், நாங்கள் கடமையாக செஞ்சிட்ருக்குறோம்.
13 இந்த ரத்த தானம் யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னீங்க. நிறைய தனியார் அமைப்புகள் இருக்குது, பெரிய நெட்ஒர்க்கோட நிறைய 1000 பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுவும் தவிர சமூக வலைதளங்களில் வந்து ரத்தம் வேணுமா உடனே கொடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒரு தனி ஒரு ஆளாக எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உங்ககிட்ட பதிஞ்சிருக்காங்க?
நான் சிறிது காலம் மனித உரிமை கழகம் என்ற அமைப்பில் இருந்தேன். அந்த மனித உரிமை கழக அமைப்பில் வந்து எனது நண்பர் வந்து இரத்த தான அமைப்பாளராக இருந்தார். அவர் மாவட்ட இரத்த தான அமைப்பாளராக இருந்தார். நான் வந்து மாவட்ட இரத்த தான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினேன். அப்பொழுது வந்து அவர் ஆட்டோ டிரைவர், அவர் ஆட்டோ பின்னாளர், இரத்த தானம் வேண்டுவோர் அவரோட போன் நம்பரை போட்டு இந்த மாதிரி இரத்த தானம் வேண்டுவோர் இந்த மாதிரி இந்த நம்பரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அதுலேருந்து ஒரு நண்பர் பார்த்து இந்த நண்பர் கூப்பிட்டு நான் ஓ பாசிட்டிவ்ங்க, என்னை எதுக்கானாலும் கூப்பிட்டுக்கலாம். முருகானந்த் அவர் பேர். அவர் வந்து அந்த மாதிரி சொன்னோடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நம்பர் கொடுத்தார். இந்த நம்பர் பதிவு பண்ணி வச்சுக்கோ, இந்த நம்பர் கூப்பிடுவாங்க, நீ கூப்பிட்டுக்கோ ஓ பாசிட்டிவ் அப்படின்னு. உடனே நான் அவருக்கு கூப்பிட்டு இந்த நம்பர் உங்களுக்கு தானா அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இது நடந்தது வந்து 7 ஆச்சு. இது நடந்த இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வர்றீங்களா சார்னா எந்த ஆஸ்பத்திரி அப்படி தான் கேட்பார். உடனே இந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னால் உடனே போயிடுவார். அவரும் ஒரு வேலையில் இருக்கார், பர்மிஷன் போட்டு போய் ரத்தத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுவார். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எனக்கு அதாவது தானாக வந்து சேர்ந்தவங்கள அப்படி ஒரு 200 என்னோட நெட்ஒர்க்கில் இருக்காங்க. இது போக திருப்பூரில் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட தாயாருக்கு 2009 நான் பிளட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பூர் சுட்டு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி பண்ணதுனால அவர் என்ன மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ஒருத்தர் வந்து பிளட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பிளட்டு கொடுத்து 2 வந்து நம்ம அந்த ரத்தம் வந்து நம்ம உடம்புல ஊறிடும், அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆயிரும். சர்க்குலேஷன் ஆனதுக்கப்புறம் 3 கழித்து தான் நம்ம அந்த பிளட்டை மறுபடியும் கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு கொடுக்கறதுனால பழைய பிளட்டு போய் புது பிளட்டு வர்றதுனால நம்மளோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். புது ரத்தம் பாயறதுனால நம்மளோட எதிர்ப்பு சக்திகள் அதிகமானால் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த ஒரு நோயும் நம்மளை வந்து பிடிக்காத அளவுக்கு அந்த எதிர்ப்பு சக்திகள் நம்மளை தாங்கி கொடுக்கும். இதுக்காக வேண்டிய நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். இந்த விழிப்புணர்வு வந்து நிறைய பேத்துக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் இந்த சமுதாய வானொலி மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரத்த தானம் செய்வதற்கு முன் வந்தீங்கன்னா என்னோடய நம்பரை தர, நீங்கள் வந்து ரத்த தானத்தை ஊக்குவிச்சிங்க, ஊக்குவித்து நிறைய பண்ணணும்.
இப்போ ரத்தம் வேண்டப்பட்டவர் ரத்தம் கொடுப்பவர் ரெண்டு பேரையும் நீங்கள் தொடர்பு படுத்ததோடு சரி.
இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க பிளட்டர், நான் கேட்பது என்னென்னா அந்த நோயாளிக்கு உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்பேன். என்னோட நண்பரோட மனைவி அப்படின்னா நான் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, அந்த நண்பரோட மனைவிகிட்ட என் நம்பரை கொடுங்க, என் நம்பரை கொடுத்து அவங்க கேட்கட்டும். ஏன்னா நானும் நீங்களும் வெளியிருக்கிறோம், அந்த நண்பரும் நண்பரோட மனைவியும் அந்த ரத்த தானம் கொடுப்பவரும் தான் நேரடியாக பார்ப்பாங்க. அதனால் அந்த நம்பரை கொடுத்து கூப்பிட சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே என்னோட டோனர் யாராக இருந்தாலும் சரி எந்த டோனர்னு பார்த்துக்குவேன், பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு கூப்பிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதாவது உறுதிப்படுத்திக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் வர்றீங்களா இல்லை, எப்போ உங்களுக்கு டைமு, உங்கள் டைம் என்ன, உங்கள் நேரங்கள் என்ன, அதுக்கி தர்றீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க அந்த ரத்த தானம் செய்வர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்பர் கொடுப்பேன், இல்லைன்னா அடுத்த டோனர் பார்த்துருவேன்.
எந்த வகையான ரத்த குரூப் நபர்கள்லாம் உங்ககிட்ட இருக்கிறாங்க, இந்த ரத்த தானம் பற்றி நீங்கள் மேலும் விவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் படித்தது என்னமோ பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் தானுங்க. நான் 83லேயும் 9ஆம் கிளாஸ் முடித்தேன். 9ஆம் கிளாஸ் கூட பாதி தானுங்க. ஆனால் இருந்தாலும் என்னோடய அறிவு அப்படியே பொது அறிவு இருந்ததுனால நான் அப்படியே இத்தனை நாள் இப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2002 அப்புறம் என்னோட மனைவிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது, இது அடுத்தவங்களும் வந்து பயன்படணும், இதனால் வந்து நம்மளுக்கு சமுதாயத்தில் என்ன பேர் வந்தாலும் சரி அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இறங்கினேன். ஆரம்பத்தில் இறங்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு சில மருத்துவமனைகளுக்கு போய் இப்படியெல்லாம் என்ன பண்ணலாங்க அப்படி நான் விவரத்தை கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த விவரம் வந்து நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லணும், அந்த விவரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால நான் போய் ஒரு மருத்துவரை கேட்கும்போது, ஐயா இந்த மாதிரி ரத்தம் கொடுக்குறாங்க, ரத்தம் கொடுத்து 3 மாதம் ஏன் கழித்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது 2 நாளில் உங்களுக்கு ரத்தம் வந்து சர்க்குலேஷன் ஆயிரும், ஆனால் அந்த 3 மாதம் கிடையாதுக்குன்னா அந்த உள்ள உடம்புல பூரா இருக்கிறதெல்லாம் எதிர் சக்திகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து எதிர் சக்திகள் நம்மளோட உடம்பை வந்து அடுத்த நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு தான் அந்த 3 மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவர் சொன்னார். அதுவும் நல்லதாக தெரிஞ்சுது. அதனால தான் இந்த 3 மாதம் நேரங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிட்டுங்கிறது 350 ml, அந்த 350 ml எடுத்ததுக்கப்புறம் அந்த எடுத்தது வந்து ஒரே நோயாளி கொடுக்கறதில்ல, அந்த இரத்த வகையை பிரித்து 4 நோயாளிகள் கொடுத்து அந்த 4 நோயாளிகள் நம்ம ஒருத்தர் கொடுக்கறதுனால 4 பேர் பயன்படுறாங்க. இப்படி பயன்படும்போது கொடுக்கறது ஒருத்தர் தான், ஆனால் 4 பேர் பயன்படும்போது அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் பிளட்டும்பாங்க. அந்த யூனிவர்சல் பிளட்டுனா எல்லாத்துக்குமே சேருது. இப்போ ஏ பாசிட்டிவ் கிடைக்கலன்னா ஓ பாசிட்டிவ் டோனர் இருந்தாலும் கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஒரு பிளட்டை மட்டும் இல்லாமல் ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ், A2 பாசிட்டிவ், AB பாசிட்டிவ் இதுதான் இருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிற குறை என்னென்னா இதில் இருக்கிற நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் பிளட்டு யாருமே எங்கிட்ட இல்லை. இப்போ நெகட்டிவ் பிளட்டு கேட்டாங்கன்னா நான் இன்னும் அடுத்த ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் பிளட் இருக்கிற டோனர்ஸ் ஏதாவது என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை கூப்பிட்டு அடுத்த நோயாளி 4 பேர்த்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன், தயவுசெய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். 93 64 54 25 84. மீண்டும் ஒருவர் நம்பரை சொல்கிறேன், 93 64 54 25 84.
உலகத்தில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் படிப்பறிவுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நண்பர் ஆனந்தன் ஒரு சிறந்த உதாரணம். 9வது படிக்கலை அப்படின்னாரு, ஒரு அடுக்குமாடி குடியிருப்போட பாதுகாவலராக இருக்கிறாரு. ஆனால் அந்த ரத்த தானத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் 350 மில்லி ரத்தத்தை நாலு விதமாக பிரித்து அதிலிருந்து பிரித்து நாலு பேருக்கு காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நெகட்டிவ் குரூப்பிங் எங்கிட்ட இல்லை, வந்தது இருந்தால் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த இதுக்கு தயாராகிறதுக்கு 3 மாதம் வேணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இன்னும் மேலும் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, என்னென்னு அவர்கிட்டயே கேட்கலாம்.
June 14 அன்னைக்கு குருதி கொடையாளர் தினம் கொண்டாடுறோம். அந்த குருதி கொடையாளர் தினம் எப்படி வந்ததுன்னா, லண்டனில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி 100 பேர்த்த கூப்பிட்டு இந்த பிளட்டை எடுத்து அந்த இது சோதனை பண்ணி அவ இது மாற்றி பண்ணி அந்த இதுக்கு ஒவ்வொருத்தரும் குரூப்புக்கு பேர் வச்சார். அந்த குரூப்புக்கு பேர் வைக்கும்போது அவர் வந்து ABCDன்னு வைக்கல, ஆனால் வித்தியாசமாக வச்சார். ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இப்படி பேர் வச்சுட்டு கடைசியாக ஓ பாசிட்டிவ்னு வச்சார். இந்த ஓ பாசிட்டிவ் பிளட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. அதில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரத்த வகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ பாசிட்டிவ் தான், ஆனால் அதுலேயே வந்து ஓ நெகட்டிவ்னு இருக்குது. அந்த நெகட்டிவ் தான் வந்து குறிப்பாக சொல்ல போனால் 500,000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த ரத்த வகை இருக்குதாமா அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. அது எந்த அளவுக்குங்கிறது எனக்கு தெரியாது, ஆனாலும் அப்படி சொல்கிறாங்க. ரத்த வகை பிரித்தவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இதுக்கு வேண்டி அவர் 2 தடவை ஒரு நோபல் பரிசு வாங்கினார் லண்டனில் இருக்கிறவர். அது அவரோட பிறந்த நாள் வந்து ஐநா சபை வந்து அங்கீகரித்து குருதி கொடையாளர் தினம்னு வருட June 14 கொண்டாடிட்டு வர்றாங்க. அந்த அன்னைக்கு நாங்கள் எல்லாம் அந்த ஒரு ஃபார்ம்ஸ் இது பண்ணி நாங்கள் வந்து எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்குறோம். இது வரைக்கும்
ஆனந்த நிறைய விஷயங்கள் சொன்னார். ரத்த தானம் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த ரத்த தானம் குறித்த அத்தனை விபரங்களையும் மருத்துவர்களை பார்த்து சேகரித்து ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா ஒரு யூனிட் 350 மில்லி ரத்தம் கொடுத்தா அது எத்தனை பேருக்கு உபயோகப்படும், என்னென்ன குரூப்பிங் இருக்குது, எதற்காக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, உதவி தேவைப்படுவோர் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் ஆனந்தன்.
நன்றி, வணக்கங்க. இந்த ஒரு பேட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த நம்ம சமுதாய வானொலி நிலையத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் மற்றும் எனது நண்பர் சேது முரளி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.